ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्यं देव नरोत्तमं सरस्वतीं व्यासं सदोदयं देवै तत्सत्तायेषु पुत्रेषु नित्यं भावदसेवया करुणीमुत्तमस्तु भक्तिं भवदे मनस्तुति। नमो विष्णुपदाय कृष्णसारभूते भक्ति वेदांत स्वामी नामने। नमस्ते सरस्वती गौरवाणी प्रसादने निर्विशेषरसौम्यमाने साक्षात्कारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत श्रीमाताय गौरवभक्तौ हरे कृष्णा हरे हरे हरे। இன்னைக்கு வந்து கோவர்த்தன் பூஜை பூபூஜம். கோவர்த்தன் எல்லாருக்கும் தெரியும், கோவர்த்தன் வந்து என்னது, கோவர்த்தன் யார், பிரஜமண்டலத்தில் உள்ள ஒரு சிறிய மலை. ஆக்சுவலாக பிரஜமண்டலன்றது மதுராவை மையமாக வச்சு, பிருந்தாவனம் மையமாக வச்சு 40 சதுர மைல், 40 மைலுக்குள்ளே பூராமே பகவான் லீலை நடந்த புனிதமான இடம், அதுக்குள்ளே அமைஞ்சிருக்க மலை. இந்த கோவர்த்தன் மலைக்கு வந்து நீங்கள் பிருந்தாவனம் வந்தவங்க பரிக்ரமம் போகணும், 28-30 கிலோமீட்டர், பாதி ராஜஸ்தானில் போகும், பாதி உத்தரப்பிரதேசில், கொஞ்சம் தூரம் ராஜஸ்தான்லேயும் போகணும். அந்த கோவர்த்தன் மலைக்கு வந்து பூஜை செஞ்ச நாள் சாதாரணமாக ஏகப்பட்ட மலைகளும் குன்றுகளும் இருக்கு. இந்த கோவர்த்தன் மட்டும் ஏன் ஒரு சிறப்பு தகுதி பூஜைக்கு உரியதும் ஆச்சுன்னு நம்ம கேட்கலாம். ஏன் கோவர்த்தன் மட்டும் உள்ள ஸ்பெஷலாக பூஜைக்கு உள்ளதா, இன்னைக்கு ஏன் கோவர்த்தன் பூஜை செய்யும், காரணம் என்ன? உபதேசம் வந்தான் கடைசியில் யாரோட யார் பெரியதுன்னு சொல்லும்போது கோவர்த்தன பெரியதுன்னு சொல்கிறாரு. ஏன் உபதேசம் அதை யார் கொடுத்தா எழுதுனா, ரூப கோஸ்வாமி எடுங்க ஒரு உபதேசம் அதை தந்து சொல்ல. உபதேச மதத்தில் வந்து ஒவ்வொன்றா மிக உயர்வானது எதுன்னு வரிசையாக சொல்லிட்டு வர பகவான் லீலைகள். மிக முக்கியமாக பகவான் சம்பந்தப்பட்ட அனைத்துமே மிக உயர்வானது. இன்னைக்கு சாதாரண ஜட வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆளுகள் மறைஞ்சு போனாலும் அவர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பாதுகாத்துருக்கிறாங்க. இல்லை ஒரு மியூசியம் ஏற்பாடு பண்ணி அதில் அவங்க பயன்படுத்தின பொருள்லாம் வச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது பகவான் அவதாரம் பண்ணி வரும்போது அவர் எது எது அவர் சம்பந்தப்பட்டதோ அது அனைத்துமே வழிபாட்டுக்குரியது. அதுதான் பகவானோட அவதார அம்சம், சிறப்பு. அத ரூப கோஸ்வாமி வந்து உபதேச மதத்துல தொகுத்து வரிசை ஒவ்வொரு ஆர்டரா சொல்லிடுவாரு. எது ரொம்ப முக்கியம், எது ரொம்ப முக்கியம், முத எதை சொல்றாரு? உபதேச மதத்துல கிருஷ்ணர் லீலையில முத எது முக்கியமானதுன்னு சொல்றாரு. ஒவ்வொன்னா சொல்லிட்டு போறாரு. பரிசியா யமுன நதி, கோவர்த்தன் நதி, அப்புறம் விஜபூமி, அப்புறம் அந்த ஒரு கோபியர், கோபியெல்லாம் மொத்தம் உபகோபியர், அப்புறம் மெயின் கோபியர், அதுக்கப்புறம் சாதாராணி, வரிசையா சொல்லிட்டு போறாரு. பகவான் லீலையில எல்லாமே அதுல வந்து கோவர்த்தன்கிரி வந்து ஏன் முக்கியம்னு சொல்றாரு, ஏன் முக்கியமா வழிபடப்படுறது? கோவர்த்தன்கிரி வந்து ஏன் முக்கியமா வழிபடுதுன்னா, வழிபடப்படுதுன்னா காரணம் என்ன? இன்னைக்கு நம்ம ஏன் கோவர்த்தனை வழிபடுறோம்? கோவர்த்தன்கிரியை பூஜை செய்யணும். பகவான் வந்து கோவர்த்தனை தூக்கினார். வேற கோவர்த்தன்கிரியை சுண்டு ஒரு தூக்கி நிப்பாட்டினார் ஒரு காரணம். அப்புறம் வேற இந்திரன், இந்திரன் கருணை, அதுல கோவர்த்தனை நம்ம பேசுறோம். கோவர்த்தனத்தையே நம்ம பூஜை செய்யறோம். பகவானுக்கும் ஏன் வித்தியாசம் இல்லை? நம்மளா சொல்றோமா? எப்படி கோவர்த்தனுக்கும் பகவானுக்கும் ஏன் வித்தியாசம் இல்லை? பகவானே சொல்றாரு எனக்கும் கோவர்த்தனுக்கும் வித்தியாசம் இல்லைன்னு. அதனால ஏற்படும். ஏன் பகவான் தனக்கும் கோவர்த்தனுக்கும் வித்தியாசம் இல்லைன்னு சொல்றாரு? பகவான் ஏன் தனக்கும் கோவர்த்தனுக்கும் வித்தியாசம் இல்லைன்னு சொல்றாரு? ஏன் சொல்றாரு? நந்த மகாராஜன்லாம் இதை வரல. தனக்கும் கோவர்த்தனுக்கும் ஏன் வித்தியாசம் இல்லைன்றது சென்டென்ஸ் சொல்ற பகவான் ஏன் சொல்றாரு? ஆனால் பிரியமானவங்களை எல்லாம் தனக்கு சமம்னு சொல்றது பகவான் வந்து. பகவான் வந்து அவரே கோவர்த்தன்கிரி ரூபம் எடுத்து அந்த அன்னைக்கு படைக்கப்பட்ட கோவர்த்தன்கிரிக்கு படைக்கப்பட்ட அவ்வளோ அன்னத்தையும் எடுத்துட்டார். தானே கோவர்த்தன்கிரியா மாறி கோவர்த்தனுக்கு பூஜை செஞ்ச அவ்வளவு நைவேத்தியத்தையும் எடுத்துக்கிட்டா நாளி அவருக்கும் கோவர்த்தன்கிரிக்கும் வித்தியாசம். மெயினா வந்து கோவர்த்தனை தூக்குனாரு, கோவர்த்தனா மாறி எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணாரு. இந்த ரூப கோஸ்வாமி சொல்ல பார்ப்போம். 8வது ஸ்லோகம் 9வது ஸ்லோகம் பகவான் தோன்றிய காரணத்தினால் புனித தலமான மதுரா வைகுண்டத்தை விட உயர்ந்தது. மதுரா வந்து வைகுண்டத்தோட சிறந்ததான். ஏன்னா ஏன் சிறந்தது? பகவான் அங்கு தோன்றார் மதுராவில். நம்ம பார்த்தோம் பகவான் தோன்ற இடம். ஆனால் கிருஷ்ணரின் லீலையினால் திவ்யவனமான பிருந்தாவனம் மதுராபுரியை விட உயர்ந்தது. பகவான் மதுராவில் பிறந்த நாடி மதுரா வந்து வைகுண்டத்தை விட சிறந்தது. ஆனால் பிருந்தாவனத்தில் அவ்வளவு லீலைகள் நடத்தின நாடி, அந்த லீலைகள் நாடி பிருந்தாவனம் வந்து எதை விட உயர்ந்தது? மதுராவோட உயர்ந்தது. ஆனால் கிருஷ்ணரின் திருக்கையினால் உயர்த்தப்பட்டதும் அவரது அன்பு லீலையின் தளமாக விளங்கியதுமான கோவர்த்தன கிரியானது விருந்தாவனத்தை விட வேண்டும். அதாவது பகவானோட தடது சுண்டூர்ல தூக்கின்னு பாட்டார், அவர் கை பரம்பட்டு தூக்கப்பட்ட நாரியும் அவரு கோவர்த்தன் வந்து அதை சுத்தி தான் எல்லா அவருடைய லீலைகள்லாம் மெஜாரிட்டி நடந்தது. அதனாலையும் கோவர்த்தன் வந்து எதை விட சிறந்ததான், நம்ம எல்லாம் விருந்தாவனம் உயரும்ன்றோம், ஆனா ரூப கோஸ்வாமி கோவர்த்தன்கிறி அதை விட விருந்தாவனத்தோட உயர்ந்ததுன்னு சொல்றாரு. எல்லாவற்றிற்கு மேலாக கோவர்த்தின் பகவானான ஸ்ரீ கிருஷ்ணன் அமுத பிரமையினால் மிதமிஞ்சிருக்கும் மிக மிக உயர்ந்த ஸ்ரீ ராதா குண்டமானது மிக மிக உயர்ந்தமான. அதே கோவர்த்தனோட அடிவாரத்தில் தான் அந்த ராதா குண்டம், ராதா குண்டம் சியாம குண்டம், அதில் ராதா குண்டம் போயிடுவாங்க. கோவர்த்தனின் அடிவாரத்தில் உள்ள திவ்யமான ஸ்ரீ ராதா குண்டத்திற்கு சேவை புரிய மனமில்லாத அறிவுள்ள மனிதர் எவரேனும் உண்டா? இதுதான் ஒன்பதாவது சொல்லம். நான் அடுத்த சிலவம் பின்னாடி வந்து போ, இன்னும் உயர்வை பற்றி சொல்ல நமக்கு இங்க நிப்பாட்டிக்கிறோம். முக்கியமா பகவான் அவதாரிச்சாடி மதுரா சிறந்தது, மதுராவோட பகவான் லீலையின் நாடி விருந்தாவனம் வந்தது. ஆனால் பகவானாடி தூக்கப்பட்டு நின்ற நாடி அவருடைய லீலை திருப்படமா அந்த கோவர்த்தன் வந்து விருந்தாவனத்தோட சிறந்தது. ராதா குண்டம் பகவான் மிகப்பிரியமான ராதா குண்டம் வந்து கோவர்த்தனோட வேண்டும் அந்த அறிவார்த்தம். ஆனால் மிக முக்கியமானது வந்து இந்த கோவர்த்தன் வந்து பகவான் கையை கரங்கள் நாடி தூக்கப்பட்ட நாடி, கரங்கள்ல ஒரு விரல் நாடி தூக்கிட்டார் கொண்டு வர, அவரே கோவர்த்தனம் மாறி அன்னைக்கு நைவேத்தியம் பண்ண அனைத்து உணவையும் எடுத்துக்கிட்ட நாடி, அதனாலையும் கோவர்த்தன் மிக உயர்வாகனர். கோவர்த்தன் கிரியோட மகத்துவம் இன்னைக்கு தெரியணும்னா இன்னைக்கு போய் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட லட்சக்கணக்கானவங்க, உண்மையிலேயே லட்சம்னா லட்சம். அதாவது நான் ஒருத்தர கோவர்த்தன் கிரி அந்த டைம் தான் முக்கியமான போனோம், 28 கிலோமீட்டர்லையும் ஆள் அப்படியே பேக், தொடர்ந்து நம்ம தீபாவளி கூட்டத்தில் போட மாதிரி 28 கிலோமீட்டருக்கும் பறிக்கிறோம். எல்லாரும் ரொம்ப எளிமையானவங்க, நம்ம மாதிரி இல்லை, நிறையா மிக எளிமையான முறையில் பகவான கோவர்த்தனம் பறிக்கிறவங்க தான். இன்னைக்கு வந்து விருந்தாவனமும் சரி கோவர்த்தனும் சரி வழிபாடு எங்கே நடக்கும், நம்ம கோவர்த்தன் பரிக்கிரமம் பண்ணப்போ ஒரு இடம் போனோம் அணியோரான பேர் அந்த ஊர், அதில் கோவர்த்தனுக்கு வந்து பால அபிஷேகம் பண்ணுவாங்க. அந்த இடம் தான் அன்னக்கூடம் நடந்த இடம். அந்த அணியோரான அர்த்தம் வந்து இன்னும் 10வது கூடுன்னு அர்த்தம். பகவான் வந்து கோவர்த்தன் ரூபம் எடுத்து இந்த மாதிரி எல்லா நைவேத்தியம் பண்ண பிரசாதத்தையும் ஏற்றுக்கிட்டப்ப பத்தலை பத்தலைன்னு சொல்லி வாங்குறது, ஆனாலே அந்த பத்தலைன்னு சொல்றது அணியோரா அணியோரா. அந்த மாதிரி கோவர்த்தனில் வந்து பரிக்கிரமம் பண்ணும்போது அந்த இடத்துல வந்து அன்னக்கூடம் நடந்தது. அன்னக்கூடம் அன்னக்கூடம்னா என்னன்னா பகவான் கோவர்த்தன் வடிவெடுத்துன்ற முன்னாடி உங்களுக்கு கேட்குறது தெரிஞ்ச வரலாறு சுருக்கமாக சொல்றேன். இந்திரன் வந்து அவருக்கு வந்து வருஷ வருஷம் நந்த மகாராஜா வந்து பூஜை பண்ணுவார். ஏன் நந்த மகாராஜா வந்து இந்திரனுக்கு பூஜை பண்ணிட்டு இருந்தார், மழை வேணும். ஏன்னா மழை இல்லைன்னா மலையிலே உலகு உலகம் இருக்காது. அன்னார் பவந்தி பூதானி பர்ஜன்யா அன்ன சம்பவம் பகுதிங்கிறது, அன்னார் பவந்தி பூதானி எல்லா உயிரினங்களும் அன்னத்தை நம்பி இருக்கு. நம்ம எவ்வளோதான் மிக பணக்காரோ கோடீஸ்வரோ வசதி வாய்ப்பு இருந்தாலும் அன்னம் இல்லைன்னா போச்சு. அன்னாடி அன்னார் பவந்தி பூதான், அன்னத்தை நம்பிதான் எல்லா பூத உயிரினங்களும் இருக்கு. பஜனியாக்கு அன்ன சம்பவம், பஜனியானா மலை, மலை அன்னம் வந்து மலையை நம்பி இருக்கு. தானிய வளையணும்னா மரம் வேணும். மிக முக்கியமா நவீன காலத்துல பிரச்சனை, நம்ம வந்து எல்லாரும் தானியம் வேணும்னு நினைக்கிறோம், ஆனா வர்றதுக்கு மழை வேணும். மழை வர்றதுக்கு வேணும் அர்த்தனை சார். அண்ணா பவன் பூதானே பஜன்யா தன்ன சம்பவா யக்யா பவதி பஜன்யா, யாகம் பண்ற நாடிதான் மழை வரும். மழை வந்து நமக்கு கடமை இல்லை, அதனால இந்த யாகத்தை வந்து பண்ணினாலும் மழை வரும்னு ஒரு சாதாரண இடையே இருந்தாலும் நந்த மகாராஜாவுக்கு பரம்பரையில சொல்லி கொடுத்தாங்க. நம்மள மாதிரி அங்கே படிக்கல அவர், ஆனாரு குழம்பி போல. எது உலக வாழ்க்கைக்கு தேவை, எது உலக வாழ்க்கைக்கு தேவை, மிக எளிமையான மனநிலை இருந்தால் அவங்க என்ன மூதாதையர் செஞ்சு காமிச்சாங்களோ அதை செய்யறாங்க. ஏன்னா உலக ஜீவங்கள் பூரா அன்னத்தை நம்பி இருக்கு, அன்னம் வந்து மலையை நம்பி இருக்கு, மலை வந்து யாகத்தை நம்பி இருக்கு. யாகம்னா வழிபாடு, பகவான தேவர்கள் அதுக்குரிய வழிபாடு. ஆனாடி அந்த பரம்பரை வளர்க்கப்படி ஒவ்வொரு வருஷமும் அவர் வழிபாடு செய்கிறார். அதனாடி மழை பெய்யணுன்றதா வேண்டி மலையத்தது இந்திரனுக்கு நன்றி சொல்லி வழிபாடு செய்வார். சரி, நந்த மகாராஜா முறப்படி இந்திரனுக்கு யாகம் செஞ்சுட்டு இருக்காரு. இந்திரன் வருஷ வருஷம் மழை தர்றாரு, அதனாடி தானியங்கள் விளையுது, புல்லெல்லாம் வருது, மாடுகள்லாம் சாப்பிட்டு சந்தோஷமா பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கை போயிட்டு நம்ம வேலைக்கு சேர்ந்துருக்கோம். அது மாதம் மாதம் சம்பளம் வருது, நம்ம வாங்குற வேணுன்றத சாப்பிட்றோம், அந்த மாதிரி நீட்டாக இல்லாமல் போயிட்டு வாழ்க்கை நீட்டாக போயிட்டு. இதை எதுக்கு கிருஷ்ணர் வந்து டிஸ்டர்ப் பண்ணார்? இப்போ அதான் பிரச்சனை. என் வாழ்க்கை ஒழுங்காக சம்பளம் வாங்கிட்டு இருக்கேன், சாப்பிட்டு இருக்கேன், சாப்பிட்டு நான் பாட்டுக்கு நீட்டாக போயிட்டு இருக்கு வேலை பண்ணி, இதை போய் வேலையை பார்க்காத இதை பார்க்காதன்னு சொன்னால் அந்த ஆள் சொன்னதை கேட்காத அப்படின்னு சொல்கிறேன். சார் அந்த மாதிரி பண்ணிவிட்டார், அவர் குழப்பம் கெடுத்துட்டார். நந்த மகாராஜா வேலை யார் கொடுக்கறாரு அவர் பேச்ச கேட்காதுன்னு சொல்ற மாதிரி இவர் என்ன சொன்னாரு? நந்த மகாராஜா என்ன சொன்னாரு? இந்திரனுக்கு எது பூஜை பண்ணாரு? பாசக்கண்டா போய் நமஸ்காரம் பண்ணணும்ல, இந்த பாசுக்கு நமஸ்காரம் பண்ணாதேன்னு சொல்லிட்டாரு. அதோட என்ன செஞ்சாரு? பாசுக்கு கொடுக்க வேண்டியதை இன்னொரு ஆளுக்கு கொடுக்குறாரு. இந்திரனுக்கு போனால் நீ அந்த கோவர்த்தனத்தை நடத்துன்றார். பம்பு தானே ஏன் பண்ணார் அப்படி கிருஷ்ணர்? ஏன் கிருஷ்ணர் வந்து இப்ப எனக்கு சம்பளம் யார் தராரோ யார் இது பண்றாரோ அவருக்கு தான் நான் மரியாதை செய்யணும், அவரை இது பண்ணணும். அதே மாதிரி இந்திரன் தான் எனக்கு மலை முறை வைக்கிறான், இந்திரன் தான் இது பண்றாரு, அவருக்கு வந்து யாகம் நடத்த வேண்டியது கடமை, பரம்பரையா செஞ்சுட்டு வரோம். நாங்கள் குலதெய்வம் கும்பிட்ற மாதிரி எங்களுக்கு குலதெய்வம் தான் எல்லாம் செய்யுது. குலதெய்வத்தை நாங்கள் எத்தனை ஜென்மத்துக்கு கும்பிட்டு வந்திருக்கோம், இப்ப திடீர்னு குலதெய்வத்தை கும்பிட வேண்டாம்னு சொல்றீங்க. எப்படி குலதெய்வ வழிபாடை விடுறது? அதே மாதிரி நான் இப்ப கேட்கிறோம்ல குலதெய்வ வழிபாடு, அதே மாதிரி கிருஷ்ணனும் நந்தமாராஜமும் பரம்பரை பரம்பரையா நம்ம பண்ணிட்டு வந்திருக்கோம். இந்திரன் தானே மழை கொடுக்குற அண்ணாடி தானே நம்ம 9 லட்சம் பசுக்கள் இதெல்லாம் சந்தோஷமா இருக்கு, நம்மளும் சந்தோஷமா இருக்கோம். இதை நிப்பாட்டு முறை ஏன் அப்படி சொல்ற? நீ சின்ன பையன், உனக்கு ஒண்ணும் தெரியாது, எதுக்காக நிப்பாட்டுன்னு சொல்ற? எதுக்காக நிப்பாட்டுன்னு சொல்ற? கிருஷ்ணர் வந்து எதுக்காக வந்து அந்த கோவர்த்தன் பூஜையில அந்த இந்திரனுக்கு செஞ்ச பூஜையை ஏன் நிப்பாட்ட சொன்னார்? ஏன் தேவர்களுக்கு தனிப்பட்ட சக்தி எதுவும் கிடையாது. பகவான் சாங்ஷன் பண்ணாதான் முடியும், அதை நிரூபிக்க விரும்பினார். அடுத்த காரணம், இந்திரன் கர்வத்தை அடக்கணும்னு விரும்பினார். அதனாடி சொன்னார், இந்திரன் கர்வத்தை அடக்கணும்னா அவரும் பக்தர். இந்திரன் எதுக்காக வேண்டி பகவான் வந்து ஒரு பக்தருக்கு ட்ரபிள் தரணும். இந்திரன் ஒரு பக்தர், சுரா அசுரனா பக்தர் இல்லாதவங்க, சுரானா பக்தர். அவருக்கு ஏன் ட்ரபிள் தரணும்? ஒரு பக்தருக்கு நான் பாட்டுக்கு நிம்மதியாக தானே செஞ்சுட்டு இருக்கேன், என்ன ஏன் ட்ரபிள் பண்றீங்க? பக்தி வாழ்க்கையில் அவர் ஏன் ட்ரபிள் பண்றாரு? அவர் பாட்டுக்கு நந்த மகாராஜா அவங்க எல்லாம் எல்லாரும் பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க, வருஷ வருஷம் யாகம் பண்ணி எல்லாம் படைச்சிட்டு இருந்தாங்க. இந்த நிம்மதியா இருந்தாரு, அவர் மலை கொடுத்தாரு. உங்களும் மியூச்சுவலி அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது, மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது அவங்களுக்குள்ள. உங்களும் மிக வேண்டியவங்க, அவங்க இந்திரனும் பக்தர் ரெண்டு பேரும். இதனாலே ஏன் வந்து கிருஷ்ணர் வந்து இந்த மாதிரி அவரை ட்ரபிள் பண்றாரு? ஒன்று வந்து அவர் கர்வத்தை அடக்க, இன்னொன்று வந்து தேவர்களும் ஒரு கீழே இருக்காங்கன்னு சொல்லணும். மூணு ரீசன். சாதாரணமா இதெல்லாம் நீங்க யோசிச்சு பார்க்கணும். லீலைன்னா வெறும் கதையா கேட்டு கதையா போனீங்கன்னா இது வெறும் கதை மாதிரி ஆயிடுச்சு. வரலாறு நல்லா புரிஞ்சுக்கணும், கதைக்கும் வரலாறுக்கும் உள்ள வித்தியாசம். கதைனா உண்மையா இருக்கணும்னு அவசியம் இல்லை. வரலாறு இல்ல லீலான்னு சொன்னா உண்மை நடந்தது, ஏன் நடந்ததுன்னு தெரியும். பகவான் சம்பந்தப்பட்ட நாளை ஏன் அப்படி செஞ்சார், இல்லைன்னா குழம்பிடும். இதே கேள்வி கேட்டா நீங்க வந்து குழம்பிடுவீங்க, ஏன் பக்தர் ரணேந்திரனா அவரையே நம்பணும். ரெண்டு பேரும் வந்து பக்தர், தேவர்களும் பக்தர், மூமனும் பக்தர். அவங்க ரெண்டு பக்தருக்கு இடையில முறப்படி செஞ்சது இருக்கல, ஏன் பகவான் வந்து அதை மாற்றி அமைக்கிறார்? காரணம் புரியணும். காரணம் வந்து சமயத்தில் பக்தி வாழ்க்கையில் இந்திரன் மட்டும் இல்லை, நம்ம பக்தர்களும் பகவான் கருணை நாடி தான் நமக்கு வந்து எல்லாம் நடந்துட்டு இருக்குன்னு நம்ம தெரியாம சமயத்தில் ஆணவம், என்னோட முயற்சி நாடி, என்னோட திறமை நாடி, என்னாடி நடக்குது. அந்த ஆணவம் வந்து நம்முடைய பக்தி அடியோடு அடிக்கிறது மட்டும் இல்லாம நம்மளை வந்து அபராதமும் பண்ண வைக்கணும். அந்த காரணத்தினாடி சமயத்தில் வந்து பகவானோ பக்தர்களோ இந்த ஆணவத்தை சரி பண்ணலைன்னா பக்தி வாழ்க்கை உச்சத்தில் போய் அழிவு போகும், உள்ள துளி பக்தியும் அழிஞ்சு போகும். ஏன்னா மத யானைக்கு சமானமாக சொல்கிறாரு, மத யானை வந்து எப்படி காட்டில் பூந்தா எல்லாத்துக்கும் தோம்சம்னு வாங்க, தோம்சம்னா நொறுக்கிருமோ, மிதித்து நசுக்கி சதை பண்ணிடுமோ. அதே மாதிரி இந்த ஆணவத்து நாடி வரக்கூடிய அபராதமும் பக்தி வாழ்க்கையில் உள்ள பக்தி அடியோடு அழிச்சிடும். ஆனாடி மிக முக்கியமாக நம்ம பக்தி வாழ்க்கையில் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து இந்த ஆணவம் பெரிய அழிவத்தரும். இந்திரனுக்கு வந்து ஆணவம் அதிகமாக இருக்கு. உதாரணத்துக்கு நம்ம பார்க்கணும், கொஞ்சம் வசதி, கொஞ்சம் வாய்ப்பு, கொஞ்சம் பொசிஷன், கொஞ்சம் மரியாதை, கொஞ்சம் மதிப்பு இதெல்லாம் வந்தோடனே ஆணவமும் சைடில் கலதும். பகவான் சாங்ஷன் பண்ணன்னு தெரியாமல் என்னாடி தான் வந்ததுன்னு தோணும். ஆனாடி பகவான் வந்து இந்திரன் பக்தனானு அவர் மேலே கருணை கொண்டு அந்த ஆணவத்தை சரி பண்ணுறதுக்காக வேண்டி பகவான் வந்து இந்த மாதிரி மாற்று பூஜை பண்ண சொன்னார். காரணம் வந்து இந்திரன் வந்து அவனுடைய ஆணவம் அழியலைன்னா உச்சத்தில் போய் அழிவு பண்ணும், ஆணவம் அழியலைன்னா அவன் அழிஞ்சு போயிடும். ஆனால் மிக முக்கியமாக இல்லை அவசரம் அந்த ஆணவம் வந்து இந்திரன் ஆணவத்தோடு செயல்பட்ட நாடி அதை அது மட்டும் இல்லாம நமக்கு வந்து இந்த ரெண்டு பாடம் கற்றுக்கணும். கோவர்த்தன் பூஜை சொல்லி இந்திரன் என்ன பாடம் கற்றுக்கணும், நமக்கு என்ன பாடம், இந்திரனுக்கு காரணம் பண்ணி நமக்கு என்ன, இதுல இருந்து நம்ம கத்துக்கிற பாடம் என்ன. வசதி வாய்ப்பு பெருமை புகழ் பதவி கூட்டம் எல்லாம் வரும்போதும் இது பகவான் கருணைன்னு புரியும். சரிமா அப்ப சொன்ன மாதிரி பக்தர் வந்து தன்னுடைய முயற்சி நாடி தனக்கு எது வந்ததா நினைக்கக்கூடாது, பகவானோட கருணை நாடி வந்ததா நினைக்கணும். நல்லது வந்தாலும் பகவான் கருணை நினைக்கணும், கெட்டது வந்தாலும் பகவான் கருணை நினைக்கணும். வெறும் வசதியை மட்டும் பகவான் கருணை நினைக்கக்கூடாது, கஷ்டங்கள் வரும்போதும் பகவான் கருணை. ஆசிரியவா பாதரதம் பினஸ்துமா அதர்ஷனம் மர்மத்தடம் மரோத்துவா எதா ததாவா விதாத்தோ லம்பத்தோ மன்பிராணநாத துஷ ஏவ நாபர. பகவானே நீ வந்து கண்ணை காட்டி எனக்கு எல்லாம் அருள் புரிஞ்சு தர்சனம் கொடுத்தாலும் சரி, எந்த ஒரு கண்ணையும் காட்டாம எனக்கு தர்சனம் கொடுக்காம எனக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் சரி, மத் பிராணநாத துஷ ஏவ நாபர, என்னோட பிராணநாதம் உன்னத்தாரு வேற யாரு. இதுதான் நம்ம இந்த கத்துக்கிட்ட எந்த வசதிகள் வந்தாலும் சரி, எந்த கஷ்டங்கள் வந்தாலும் சரி, ரெண்டு நிலையிலையும் பகவான் கருணையும் ஏற்படணும். சமயத்தில் நம்முடைய ஆணவத்தை ஒடுக்க பகவான் கஷ்டத்தை கொடுக்கலாம், சமயத்தில் நம்ம பக்குவத்திலே இருக்கும்போது பகவான் காரியங்களும் பக்தி காரியங்களும் தடையில்லாமல் நடைபெறதுக்கு பகவான் சில வசதிகளையும் கொடுக்கலாம். இன்னைக்கு இந்த கோயிலில் கொடுத்துருக்காரு, பக்தர்களை கொடுத்துருக்காருன்னா அது பகவான் அவருடைய பக்தி காரியங்கள் நடக்கிறக்காங்க. இது வந்து தனிப்பட்ட ஒருத்தர் முயற்சி கிடையாது, இந்த மனநிலை உருவாச்சுனா பக்திக்கு இரு. இல்லைன்னா நம்ம வந்து இந்திரன் மாதிரி நான் தான் தலைவன், நான் கட்டளையிட்டு அந்த சம்மர்த்த மேகம் போய் விருந்தாவனத்தை அழிச்சிரும், போய் இந்திரவனத்தை விருந்தாவனத்தை கோவர்த்தன் மேல மலை விழுந்து உங்களை பூரா முங்கறி யமனை பெருக்கெடுத்து இதை அந்த மாதிரி ஆணவனா வந்துடும். ஏன்னா காரணம் வந்து பகவான் கருணை நாடி நம்ம செய்யறன்னு புரிஞ்சுக்கணும். இந்திரனுக்கு அந்த பாடத்தை கற்பிச்சவன் நம்மளும் பக்தர்களும் நம்முடைய காரியங்களை செஞ்சு வரும்போது ஒவ்வொரு கணமும் பகவான் கருணை நாடி நம்ம அந்த காரியத்தை செய்யறோன்னு புரிஞ்சுக்கணும். பகவான் கருணை எந்த மொமெண்ட் நம்மகிட்ட இருந்து எடுக்கப்பட்டதோ அந்த நொடியில நம்ம நாடி காற்றுள்ளாத பலூர் மாதிரி ஆகிடும், காற்றுள்ளாத பலூன் வந்து புஷ்னு சுருங்கி நம்முடைய சக்திகளும் பகவான் எந்த நிலையில நம்மளுடைய சக்தியை விட்டாரோ முடியாது. ப்ரீச்சிங் பண்ணணும்னாலும் அதுக்கும் பகவான் கருணை வேணும், பகவானை பத்தி சொல்லணும்னாலும் அதுக்கும் பகவான் கருணம், பகவானுக்கு சேவை செய்யணும்னாலும் பகவான் கருணம். ஆனா பிரபுபாதர் சொல்லும்போது எம்பவர்னு சொல்ற, எம்பவர்னா சக்தி ஊட்டப்படுது. நமக்கு ஒரிஜினலா எதுவும் கிடையாது, நம்ம வந்து டம்மி, நம்ம வந்து சக்தி ஊட்டப்படுற நாடி பகவான் நாடி சக்தி ஊட்டப்படுற நாடி இந்த கடைக்கு செல்வோம். இந்திரனும் பகவான் நாடி சக்தி ஊட்டப்பட்ட நாடி அந்த பொசிஷன்ல வந்து அதை செயல்படுறாரு. அதை இந்திரன் மறந்து போய் தானே எல்லாம் செய்யறதா நினைச்ச நாடி அதை கரெக்ட் பண்றதுக்காக கிருஷ்ணன் அது செஞ்சார். உண்மையில அவருக்கு நல்லதுக்காக இந்த காரியத்தை செஞ்சார். ரெண்டாவது பாடம் என்ன, நம்ம பக்தருக்கு இந்த லீலையில கிருஷ்ணர் வந்து இந்த பூஜை நிப்பாட்டி கோத்த பூஜை முதல்ல ரெண்டாவது பாடம் என்ன, நம்ம தீபாவளி கத்துக்கிறது ரெண்டாவது. இப்பதான் நம்ம சொன்னோம் ரெண்டு காரணம் சொன்னோம், தேவர்கள் வந்து அவங்களுக்கு தனிப்பட வழிபட வேண்டிய தேவைகள். ஏன்னா தேவர்கள் பகவான் நாடி சக்தி ஊட்டப்படுற நாடிதான் தேவர்கள் செயல்படுறாங்க. மற்ற எல்லா தேவர்களும் 33 கோடி தேவர்களும் பகவான் சக்தி ஊட்டலைன்னா அவங்க எதுவும் செயல்பட முடியாது. அதுக்காகத்தினாடி ஒவ்வொரு தேவனும் தனித்தனியா வேண்டி நிற்க வேண்டியது. இது ரெண்டாவது பாடம். இந்த தேவர்கள் கணக்கு மட்டும் இல்ல, குலதெய்வ கணக்கு இதுல சேர்த்து இன்னும் இந்த குலதெய்வ ஊடகங்க எவ்வளவு பேர் இருக்கு. ஒரு கிராமத்துக்கு போய் நம்ம நாள் முன்னாடி மாதாஜினம் அதுல வந்து பரம்பரை பரம்பரையா ஒரு வழிபாடு பண்ணிக்குவார. அந்த ஊர்ல ஒரு பெரியவர், அவர் சொல்றாரு, ஒரு சாதாரண விவசாயி தான் இருந்தாரு. அந்த தெய்வத்தை பத்தி சொல்றாரு, சாதாரண ஒரு விவசாயியா தான் ஃபார்மரா இருந்தாரு. இப்ப வந்து ஒரு 200 வருஷத்துக்குள்ள என்னமோ அவரை தெய்வமாக்கி அவர் படைக்க கோயில் கட்டி அதுக்கு 10 பேர் இது பண்ண, அவர் தெய்வம்லாம் கிடையாது, ஒரு சாதாரண விவசாயி தான். அந்த மாதிரி நிறைய குலதெய்வங்கள் வந்து தெய்வங்கள் கணக்கிலே வராது. மூதாதி பித்ரு கணக்கு, மூதாதியர் கணக்கில் வரலாம், இல்லைன்னா பூத கணங்களில் வரலாம். பூதானி ஆந்தி பூதேவியா, யாந்தி வருதான் புத்திரம் வருதான் புத்திரனான பூதானி ஆந்தி பூதேவியா. ஆனாலும் அவங்க தேவர் கணக்கில் கூட வரல. பகவான் வந்து தேவரை வந்து சக்தி விடப்படும்போது பித்ருக்களும் உங்களை தனியாக வழிபட வேண்டியது. ஏன் வழிபட வேண்டியது தனியாக? அதுக்கு பாவம் சொல்லக்கூடிய உதாரணம் என்ன? தனித்தனியா அவங்க எல்லாம் வழிபட வேண்டாங்கிறது. மரத்தோட வேருக்கு தண்ணி விட்டா எல்லாத்துக்கும் போயிச்சது, எல்லாருக்கும் ஆயுது. இன்னொரு உதாரணம், வயிற்றுக்கு சாப்பாடு கொடுத்தா உடம்பு முழுவதும் பலாடு. இது பாவகம் சொல்ற உதாரணம். அதே மாதிரி பகவான் கிருஷ்ணனை வழிபடும் போது எல்லா தேவர்களும் திருப்பிடுறாங்க, எல்லா பித்தர்கள் மூதாதையும் திருப்தி அடையலாம், எல்லா பூதகணங்களும் திருப்தி அடையலாம். அதனால யாரும் வந்து தனித்தனியாக வழிபட வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு அதான் நம்ம பக்தர்களாமல் பெரிய குழப்பம். அந்த மகாராஜா குழப்பம் மாதிரி இந்திர பூஜை விட்டா போச்சு, கொலகை விட்டு விட்டா கண்டனம் பண்ணிருந்தேன். கொலகை வந்து கொடூரமான தெய்வம், அது வந்து சொல்ற குலதெய்வம் கொடூரமான தெய்வம். இந்த தெய்வத்துக்கு சரியாக கும்பலைன்னா பிரச்சனை, கவலையே இல்லை. எந்த இந்திரனையும் ஒன்றும் செய்ய முடியல. இந்திரன் வந்து மழையை பொழுது அவருக்கு கோவத்தனத்துக்கு அதே கிருஷ்ணன் நம்மளை காப்பாற்ற மாட்டார், அவர் வழிபட்டன. ஆனா அதே சமயம் யாருக்கும் அவமரியாதை செய்யக்கூடாது. ரெண்டுமே சாஸ்திரம் சொல்லியிருக்கு, தேவர்கள் வந்து பகவானுக்கு சமமாவோ இனியாவோ கருதுறதும் தப்பு, அதே சமயம் தேவர்களை வந்து அவமரியாதை செய்யவும் கூடாது. ஏன்னா அவங்களும் பக்தர்கள், அதனால அவங்களுக்குரிய நமஸ்காரம் தான் நம்ம மனசுல வித்தியாசம் தெரியும். இது ரெண்டாவது பாடம். ஏன் கிருஷ்ணர் வந்து அந்த மகாராஜத்தை வந்து இந்திர பூஜை நிப்பாட்டி கோவர்த்தன் பூஜை பண்ண சொன்னாங்க? இதெல்லாம் பிரபுபாதம் வந்து ரொம்ப எளிமையா கிருஷ்ணா புக்க கொடுத்துருக்காரு. கதையும் தத்துவமும் சேர்ந்து கொடுத்துருக்காரு. பெரும் கதையா கொடுத்தா மறந்து போகும், நல்லா பெரும் தத்துவமா கொடுத்தா படிக்க மாட்டோம். அதனால இந்த வரலாற்றுல என்னன்னா இருக்குன்னு சொல்றாரு. அதனால மிக முக்கியமா நம்ம வந்து பக்தர்கள் வந்து குழம்ப கூடாது, மற்ற வழிபாட்டுக்கும் பித்ரு வழிபாட்டுக்கும் தான். இன்னொரு பாவம் சுலமும் உண்டு, பூத ரிஷி பித்ரு நிருணா தேவ எல்லாருக்கும் வந்து திருத்தி அடைஞ்சாங்க. கதவு மூந்தம் பரிகிருத்திய கர்த்தம், மூந்தனுக்கு பாதம் யார் வந்து சேவையில் ஈடுபடுறாங்களோ அவங்க வந்து இந்த கடமைகள்லாம் இல்லைன்னு சொல்றாங்க. ஏன்னா பிரபுபாதம் சொல்லும்போது அந்த கடமைலாம் பகவான் நிறைவேற்றுகிறார். மற்ற உயிரினங்களுக்கோ, பித்திருக்கோ, தேவர்களுக்கோ, ரிஷிகளுக்கோ, மனிதர்களுக்கோ, மற்ற உயிரினங்களுக்கோ எல்லா கடமைகளும். அதனாலதான் பகவான் சேவை வந்து மிக உயர்ந்த சேவையாக சொல்லப்படுது. மற்ற தேவர்களுக்கு சேவை செய்கிற நாடி இதெல்லாம் நடக்காது. ஆனால் எனக்கு வந்து எத்தனையோ மோதாது, எத்தனையோ பித்திரு கடன் இருக்கு, எத்தனையோ ஜீவராசி ஒவ்வொன்றுக்கு கடன் இருக்கு. என் உடம்பு வளர்றதுக்கு எல்லாரும் உதவி பண்ணிக்கிறோம். விவசாயத்தை தானியத்தை கொடுக்குறாரு. ஒவ்வொருத்தரும் ஒரு உதவி செய்கிறாங்க, ஒவ்வொரு மிருகமும் உதவி செய்யுது. அதனால அவ்வளோ பேருக்கும் நம்ம கடன் பகல பகவானுக்கு செஞ்சோம். இதுதான் ரொம்ப எளிமையான இந்த பாடம் தான் ரெண்டாவது கற்று கொடுக்குறாரு. மொதல் பாடம் வந்து பக்தரான நமக்கு வந்து எந்த நிலையிலையும் ஆணவம் வந்துடக்கூடாது, இந்திரன் மாதிரி. அதே சமயத்தில் ஆணவம் வரத்தான் செய்யும், அதை சரி பண்ணுறதுக்கு பகவான் வந்து சமயத்தில் நம்மளுக்கு கஷ்டத்தையும் கொடுப்பார். அது ஏன்னு புரிஞ்சுக்கணும், பகவான் ஏன் இந்த நிலையை கொடுக்கணும், இதெல்லாம் புரிஞ்சுட்டோம்னா கோத்தனையை புரிஞ்சுக்கலாம். பிரபுபாதம் வந்து கோத்தனையில் கடைசியில் சொல்லும்போது இஸ்கான்ல எப்படி கொண்டாடுறோம்னு சொல்றாரு. இந்த மாதிரி கோத்தன பூஜை கிருஷ்ணனுடைய இயக்கத்தில் அனுஷ்டிக்கப்படுகிறது. கிருஷ்ணர் வணக்கத்துக்கு உரியவராவது போல் அவரது பூமியான பிருந்தாவனமும் கோவர்த்தனத்தை வணக்கத்திற்குரியவன் என்று சைதன்ய மகாபிரபு கூறியிருக்கிறார். அண்ணா முதல் இன்று வரை கோவர்த்தனத்துறை நடத்தப்பட்டு வருகிறது. அது அன்னக்கூடம் எனப்படும். அந்த விருந்தாவனத்திலும் மற்ற இடங்களிலும் ஆலயங்களில் உணவு பெருமளவில் தயாரிக்கப்பட்டு பொதுமக்களுக்கு உணவிக்கப்படும். ஒரு முறை பிறவாகி கிருஷ்ணர் இந்திர பதவியில் இருந்த இந்திரனுக்கு பாடம் கற்பித்த தருமுறை இந்திரனுக்கு பாடம் கற்பித்த விரும்பியதால் இந்திரை கேட்டு நிறுத்தி கோவர்த்தனத்திற்கான பூஜையை மேற்கொள்ளும்படி நந்த மகாராஜாவுக்கு ஆலோசனை கொடுத்தார். அவரின் ஆலோசனை ஏற்ற ஆயர்களும் நந்த மகாராஜாவும் அவற்றை ஒன்றுவிடாமல் நிறைவேற்றினார்கள். கோவர்த்தன பூஜையை நிறைவேற்றி மறைந்து பலம் வந்தார்கள். இந்த மரபையொட்டி இப்போதும் விருந்தாவனத்தில் இந்த பூஜை தினத்தன்று நன்றாக ஒளிவிருத்தி தம் பசுக்களுடன் கோவர்த்தனமலைக்கு சென்று பூஜை செய்து மலையை வளம் வருகிறார்கள். கிருஷ்ணரின் ஆலோசனைப்படி நந்த மகாராஜாவும் ஆயர்களும் கற்றறிந்த அந்த நல்ல வரவேற்பு வேத மோசம் செய்து கோவர்த்தன பூஜை நடத்தி பிரசாரம் அடைந்தார்கள். விருந்தாவனவாசிகள் ஒன்று கூடி பசுக்களை அலங்கரித்து அவர்களுக்கு புல் கொடுத்தார்கள். பசுக்களுடன் கோவர்த்தனத்திலே வளம் வந்தார்கள். கோவிலும் விமரிசையாக ஆராய்ந்து மாட்டு உண்டியை அமர்ந்து கிருஷ்ணன் இலையை ஏற்பாடு வந்தார்கள். கோவர்த்தன பூஜை நடத்திவிட்டு அந்தனர் கோவலர்களையும் கோவிலையும் ஆற்றி கொண்டிருந்தார்கள். எல்லாம் சரிவர நடைபெறுகிறது. கிருஷ்ணர் மிக பிரமாண்டமான உருவத்தை மேற்கொண்டு கோவர்த்தனத்திற்கும் தமக்கும் எவ்வித வேறுபாடுகளை இரண்டும் ஒன்றே என்பதை அங்கிருந்த மக்களுக்கு உணர்த்தினார். பின்னர் அங்கு அர்ப்பணிக்கப்பட்ட உணவு முழுவதையும் கிருஷ்ணர் உண்டார். கோவர்த்தனத்தையும் கிருஷ்ணனும் ஒன்றே என்ற கருத்து இன்றும் மதிக்கப்படுகிறது. அவனையும் கற்கள் எடுத்து சென்று வீட்டில் வைத்து கிருஷ்ணனை வாழ்த்து அவரை பூஜித்தார்கள். இது மூர்த்தி வழிபாட்டுக்கு ஒப்பாக கருதப்படுகிறது. உணவு முழுவதையும் இந்த கிருஷ்ணமுடியமும் கிருஷ்ணர் தாமும் வெவ்வேறாக வேண்டியிருந்தார். கிருஷ்ணர் தாமும் மற்ற அந்த விருந்தாவனத்தில் இருக்கிற மாவட்ட மூர்த்திக்கும் கோவர்த்தனமலைக்கும் ஒருங்கே வழிபாடு நடத்தினார்கள். கிருஷ்ணன் கூறினார், கோவர்த்தனமலையில் உபகாரம் பெரிதாக வந்து நாம் அளித்த உணவை ஏற்றுக்கொண்டு நம்மிடம் கண்ணை காட்டுகிறது பாருங்கள். நான் முன்னின்று நடக்கும் கோவர்த்தன பூஜை அகதத்தை செய்வோம் மகிழ்ச்சியாக இருக்க மாட்டான். கோவர்த்தனமலையில் பல பாம்புகள் கோவர்த்தன பூஜை செய்வர்கள் செய்யாதவர்கள் அப்பாம்புகளால் தீண்டப்பட்டு மனமடைவார்கள். பசுவின் நன்மையையும் தமது சொந்த நன்மையும் கற்றுக்கொண்டு கோவர்த்தன பிரியை அடுத்த உத்தாமவாசிகள் அனைவரும் கோவர்த்தன பூஜையை தன் அவசர முறைப்படி நடப்பவர்கள். பகவான் வந்து கோவர்த்தன பூஜை வந்து எவ்வளவு முக்கியம்னு சொல்லியிருக்காங்க. நம்மளும் மயங்கி பகவான் இல்லை நினைச்சுக்கிறோம். நம்ம நாடு கோவர்த்தம் வர வர்றதுக்குள்ள அன்னக்கூடம் பண்ணி அன்னக்கூடம் இப்போ ரெடி பண்ணுறாங்க. அதை பார்த்து முடிஞ்சவனே அதை வந்து சுற்றி வளம் வந்து நம்ம வந்து பகவானை வேண்டிக்கிறோம். அதுக்கப்புறம் பகவான் கன்னியான நம்ம பிரசாரத்தை நம்ம எல்லாரும் நம்ம பிரசாரத்தை கேட்டுக்கிறோம். இன்றைக்கி வந்து கோவர்த்தன பூஜை கோபூஜையும் பண்ணோம். பசுக்களுக்கும் நம்ம இது பண்ணலாம். கண்டிப்பாக பக்தியில் வந்து நமக்கு இது வந்து வளர்ச்சி அடைவதற்கு இந்த பகவான் லீலைகள் உதவி செய்யுது. பகவான் லீலைகளை நினைவு கூறுறதுக்கும் இந்த விஷயம் உதவி செய்யுது. கோவர்த்தன பூஜை வந்து நமக்கு இன்னைக்கு பாக்கியத்தினாடி நம்ம எல்லாரும் கொண்டாடணும். அடுத்து